بسم الله الرحمن الرحيم.
عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض، وعدت للذين آمنوا بالله ورسله، ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم، يصبح الرجل مؤمنا ويمسي كافرا، أو يمسي مؤمنا ويصبح كافرا، يبيع دينه بعرض من الدنيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. على وجه أرلالنم نقرأتش أنبريون ماهية ஏக இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்குடையாக அனுப்பப்பட்ட அன்னல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அன்பு பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். பொதுவாகவே காலையிலிருந்து வேலை செய்து களைத்திருப்பீர்கள். இருந்தாலும் கூட அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் என்று வரும்பொழுது, அல்லாஹினுடைய மார்க்கம் என்று வரும்பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எதையும் விட்டுக் கொடுப்பதற்கும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் அல்லாஹின் உதவியை கொண்டு நீங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு: நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு புதிதான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லப் போவது இல்லை. பெரும்பாலும் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், பெரும்பாலும் படித்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதுதான் நம்முடைய மனதிலே பதியும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், பதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் உபதேசம் மூமின்களுக்கு பலன் அளிக்கும். அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கிய அல் குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரே சம்பவத்தை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே எடுத்துச் சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஃபிரௌனுக்கு மத்தியிலே நடந்த உரையாடல், அவர்கள் செய்த அழைப்பு பணி, இவற்றை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் அல்லாஹ் நாடியிருந்தால் ஏதோ ஒரு சூராவிலே அதனை ஒரு இடத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, மாறாக பல இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லுகின்றான். எதற்காக? மனிதனுடைய மனம் என்பது ஒன்றை பார்த்து அல்லது ஒன்றை கேட்டு படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் வேறு ஒன்றை பார்த்தோ அல்லது கேட்டோ படிப்பினை பெறும். அதேபோன்று ஆதம் அலை இஸ்லாமுடைய படைப்பு, ஷைத்தான் ஆதம் அலை இஸ்லாமை வழிகெடுத்தது, மனித குலத்தை வழிகெடுப்பதை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுகின்றான். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப வெவ்வேறு இடங்களிலே சொல்லுகின்றான். எதற்காக? படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில் தான் பல உரைகள் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டாலும் கூட, பல விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டாலும் கூட, கேட்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் புதுமையடையும், புத்துணர்வு பெறும். நம்முடைய ஈமான் புத்துணர்வு பெற்றால்தான் நாம் மார்க்க அடிப்படையிலே வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக முழுமையாக மார்க்கத்தை விட்டும் பராமுகமாக ஆக்கிவிடுவான், அலட்சியப்படுத்தி விடுவான் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், சூரத்துல் ஹதீதினுடைய 21வது வசனத்திலே, சாபிகூ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள், வ ஜன்னத்தின் இன்னும் அவனுடைய சொருக்கத்தின் பக்கமும் விரையுங்கள், அருதுஹா கஅர்தி ஸமா, அதனுடைய விசாலம் வானம் மற்றும் பூமியினுடைய விசாலத்தை போன்றது. அருதுஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த், அதனுடைய விசாலம் வானம் பூமியினுடைய விசாலத்தை போன்றது. உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலி, யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது? எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. ذلك فضل الله يؤتيه من يشاء, இது அல்லாஹ்வினுடைய அருள், தான் நாடுபவருக்கு அவன் கொடுக்கின்றான். வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம், நிச்சயமாக அல்லாஹ் மகத்தான கொடை உடையவன். இங்கே அல்லாஹ் இந்த வசனத்தை எவ்வாறு துவங்குகின்றான்? சாபிஹூ, நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள், நீங்கள் விரைந்து செல்லுங்கள். குர்ஆனிலே பார்த்தோம் என்றால் விரைந்து செல்வதை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே பல கோணங்களிலே கூறுகின்றான். மற்றொரு இடத்திலே சொல்லும் பொழுது ஒலி குல்லிம் விஜகத்துன், 2வது அத்தியாயத்தினுடைய 148வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஒலி குல்லிம் விஜகத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிபாட்டு முறை என்று இருக்கின்றது, அதனை அவர்கள் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கின்றான்? நன்மையில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள். ஐனமா யகூனு யாத்தி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, ஐனமா தகூனு யாத்தி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் கொண்டு வருவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். இங்கே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். சாபிகூ, நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள். சூரத்துல் வாக்கியா 56வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகின்றான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், முந்திக்கொண்டவர்கள் அவர்கள்தான் நன்மையில் முந்திக்கொண்டவர்கள், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அல்லாஹு அக்பர், நன்மையிலே முந்திக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டதிலே முந்திக் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலாயிகள் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருப்பார்கள். நாளை வறுமையிலே அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தெளிவான முறையிலே அழகாக எடுத்து கூறுகின்றான், முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் ஆரம்ப கட்டத்திலே ஈமானில் முந்திக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்வதைத்தான் நமக்கு இந்த மார்க்கம் வலியுறுத்துகின்றது. எந்த ஒரு நன்மையிலும் பின்வாங்குவதையோ பிறகு செய்து கொள்ளலாம் என்று தட்டி கழிப்பதையோ இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. நன்மை என்று சொன்னால் உடனடியாக அதிலே முந்திவிட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான், சாபிகு, நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய வாழ்வை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்மை என்று வந்ததும் எந்த அளவிற்கு அவர்கள் நன்மையிலே முந்தி சென்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன உடனே அல்லாஹ் தன்னை நபியாக ஆக்கியதும் தன்னுடைய அருமை தோழர் அபூபக்கரிடத்திலே சென்று நான் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று எடுத்து சொன்ன உடனே அவர்கள் நன்மையில் முந்திக் கொண்டார்கள், ஈமானில் முந்திக் கொண்டார்கள். இன்று நம்முடைய நிலை என்ன தெரியுமா? உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முந்திக் கொள்வோம், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வோம். மார்க்க விஷயம், நம்பிக்கை சம்பந்தமான விஷயம், ஈமானினுடைய விஷயம், அமல்களுடைய விஷயம் என்று வந்தால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் காலம் இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது. இப்பொழுதுதானே பாங்க் சொன்னது, இன்னும் கால் மணி நேரம் இருக்கின்றது, 20 நிமிடம் இருக்கின்றது. ஆக நன்மையில் முந்துகின்றோமா என்று சொன்னால் நன்மையில் பின்வாங்கக்கூடிய நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. உலகத்திலே உலக காரியங்களிலே முந்தி செல்கின்றோம், ஆனால் நன்மையான காரியங்களில் பிந்தி செல்லுகின்றோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நன்மையிலே அவர்கள் முந்தினார்கள், உலக காரியங்களிலே பிந்தினார்கள். உலகத்திலே அவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அங்கே நன்மையான காரியம் என்றால் அதற்காகத்தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய பொருளாதாரமோ பொருளோ கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர்கள் உறுதியான முறையிலே இருந்தார்கள். இப்படிப்பட்ட உறுதி, நன்மையில் முந்திக் கொள்ளக்கூடிய பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். நன்மையில் முந்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் முந்துங்கள். எதிலே முந்தப் போகின்றீர்கள்? யாரிடத்திலே முந்தப் போகின்றீர்கள்? உங்களை படைத்த இறைவனுக்குத்தான் முந்தி செல்லுகின்றீர்கள், அவனிடத்தில் தான் முன்னேறி செல்லுகின்றீர்கள். சாபிகு இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்தி செல்லுங்கள். உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் முந்தி செல்லுங்கள். எதற்காக அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பின் பக்கம் முந்தி சென்று முந்தி வாருங்கள் என்று சொல்லுகின்றான், முந்தி செல்லுங்கள் என்று சொல்லுகின்றான்? மனிதனுடைய இயல்பின் காரணமாக. மனிதனுடைய இயல்பு என்ன? மனிதனுடைய இயல்பு தவறு செய்வது, பாவம் செய்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார்? வகைருல் கத்தாயின அத்தவாபூன், தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் அல்லாவிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள். மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லௌலம் தத்னுபு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் லதஹவல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான். வயாத்தி பி கவுமின் ஆகர், அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். எதுனுபூன் சும்மா எத்துபூன், அவர்கள் பாவம் செய்வார்கள், பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவார்கள், தௌபா செய்வார்கள். ஆக மனிதனுடைய இயல்பான குணம் என்ன? பாவம் செய்வது. பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்திலே நிலைத்திருக்காமல் பாவத்திலேயே திளைத்திருக்காமல் உடனடியாக அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்லுகின்றான். சாபிகு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டால் அடுத்து நீங்கள் செல்லக்கூடிய இடம் எது? சொர்க்கம்தான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கம் என்பது வானம் பூமியை விட விசாலமானது. வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இது யாருக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான்? எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் இதனை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், நன்மையில் முந்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான நிபந்தனை என்ன தெரியுமா? ஈமான் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. ஆகவேதான் அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் இதனை தயார் செய்து வைத்திருக்கின்றான். நாமெல்லாம் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்களின் மீதும் வேதங்களின் மீதும் மறுமை நாளின் மீதும் வானவர்களின் மீதும் விதியின் மீதும் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வழங்கி இருக்கின்றான். ஆனால் அந்த நம்பிக்கையில் எந்த அளவிற்கு உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய விதத்திலே சொல்லுகின்றார்கள், பாதிரூ பில் அஅமால், நன்மைகளிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள், நன்மைகளிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஃபித்தனன் கஃதித்அல் லைலில் முஸ்லிம், இருள் சூழ்ந்த இரவு எப்படி உங்களிடத்திலே வருகின்றதோ அதுபோன்ற ஃபித்னாக்கள் உங்களுக்கு மத்தியிலே வரும், அதுபோன்ற குழப்பங்கள் வரும், மார்க்கத்தினுடைய பெயரிலே குழப்பங்கள் வரும், மார்க்கம் என்ற பெயரில் உங்களை மக்கள் குழப்புவார்கள், பல்வேறு ஃபித்னாக்கள் வரும். அந்த நேரத்திலே மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? யுஸ்பிஹு ரஜுலு முஃமினா, ஒரு மனிதன் முஃமினாக காலையை பொழுதை அடைவான், காலையிலே முஃமினாக இருப்பான், காலையிலே இறை நம்பிக்கை உடையவனாக இருப்பான். வயும்சி காஃபிரா, மாலையில் அவன் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். எப்படிப்பட்ட பித்னா? காலையில் மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராக இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா, மாலையில் முஃமினாக இருப்பான், காலையிலே அவன் காஃபிராக மாறிவிடுவான். மாலையில் முஃமினாக இருப்பான், இறை நம்பிக்கையுடையவனாக இருப்பான், காலையிலே இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். இன்றைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஏராளமான மக்களை பார்க்கின்றோம். நேற்று வரை, காலை வரை அல்லது மாலை வரை குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே தங்களுடைய வாழ்வை அமைக்கக்கூடியவர்கள், திடீரென்று நான் ஆய்வு செய்கின்றேன் என்ற பெயரிலே, குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கின்றேன் என்ற பெயரிலே, என்னுடைய அறிவிற்கு எட்டவில்லை என்ற பெயரிலே மாலையிலே இறை மறுப்பாளர்களாக, காலையிலே இறை மறுப்பாளர்களாக, குர்ஆனையும் ஹதீஸையும் மறுக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் எந்த இஸ்லாமை மிகப்பெரிய நியமத்தாக நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அந்த இஸ்லாம் எனும் நியமத்தையே இழந்து விடக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது என்று சொன்னால், வெறுமனே நான் ஈமானோடு இருக்கின்றேன், நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன் என்று சொல்வதன் மூலமாக நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்குகின்றது. பாதிரு பில் அஅமால், நன்மையில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் இது போன்ற குழப்பங்கள் வந்து ஒருவன் முஃமினாக இருந்து காஃபிராக மாறுவதற்கு முன்னால் நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது ஈமானை இழக்க மாட்டோம். பெரும்பாலும் ஈமானை இழக்கக்கூடிய மக்களை பாருங்கள், அவர்களிடத்திலே ஈமான் இருக்கின்றது என்ற சொல் மட்டும்தான் இருக்கும், செயல்பாட்டிலே அமல்களுடைய விஷயத்திலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்களா, அமல்களிலே முந்திக் கொள்கின்றார்களா, நல்ல அமல்களை செய்கின்றார்களா என்று சொன்னால் இருக்காது. தொழுகையிலே பொடுவோக்காக இருப்பார்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் கூட நோன்பு நோற்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்திலே ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற அளவை அடைந்திருந்தும் கூட ஜக்காத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கிய பிறகும் கூட ஹஜ் செய்யாமல் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள். இன்னவிர நன்மையான காரியங்களை எடுத்துக்கொண்டால் இந்த நன்மையான காரியங்களையும் செய்யாமல் பெயர் அளவிலே தன்னை ஒரு முஸ்லீம் என்ற அடையாளம் காட்டிக்கொண்டு இஸ்லாமிற்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாத நிலையைத்தான் இன்று ஏராளமான முஸ்லிம்களை நாம் பார்க்கின்றோம். நல்ல அமல் இல்லை என்று சொன்னால் ஈமான் அவர்களிடத்திலே உறுதியாக இருக்காது. ஆகவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் ஈமானை பற்றி சொல்கின்றானோ அங்கெல்லாம் அமல்களை பற்றியும் சொல்லுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களையும் செய்கின்றார்களோ. எந்த இடத்திலும் அல்லாஹ் நம்பிக்கையை மட்டும் குறிப்பிடவே இல்லை, நம்பிக்கையோடு சேர்த்து நல்ல அமல்களையும் எடுத்து சொல்லுகின்றான். நல்ல அமல்கள் இருந்தால்தான் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் அல்லாஹ்வின் பக்கம் விரைய வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு இடத்திலே சொல்லும் பொழுது கூறுகின்றான், ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், ஓடுங்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள். உலக ஆதாயத்திற்காக ஓடக்கூடிய மக்களே, உலகத்தை சம்பாதிப்பதற்காக ஓடக்கூடிய மக்களே என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைய வாழ்க்கை ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையாக, மிஷினை போன்ற வாழ்க்கையாக மாறிவிட்டது. காலையில் மனிதன் எழுகின்றான், ஓடுகின்றான், ஓடுகின்றான், வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவனுடைய மரணம் வரை அவனுடைய ஓட்டம் நிற்பதே இல்லை. ஆக உலகத்தின் பக்கம் ஓடக்கூடிய மக்களே, ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். இன்னிலக்கும் மின்னுகு நதீரும் முபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து எடுத்துச் சொல்லுமாறு கட்டளையிடுகின்றான். ஆக அண்டே இருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவனுடைய மரணம் வரை அவனுடைய ஓட்டம் நிற்பதே இல்லை. ஆக உலகத்தின் பக்கம் ஓடக்கூடிய மக்களே, ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். இன்னிலக்கும் மின்னுகு நதீரும் முபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி பகிரங்கமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து எடுத்துச் சொல்லுமாறு கட்டளையிடுகின்றான். ஆக அல்லாஹ்வின் பக்கம் விரைய வேண்டும், நல்ல அமல்கள் செய்வதன் பக்கம் விரைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் வீணாகிவிடும், ஈமானை இழந்து விடுவோம். எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை இழப்பான் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள், யபீஉ தீனஹு பிஅர்தி மினத் துன்யா, ஒரு மனிதன் காலையிலே முஃமினாக இருந்து மாலையிலே காஃபிராகி விடுவான், மாலையிலே முஃமினாக இருந்து காலையிலே இறைமறுப்பாளனாக மாறிவிடுவான். எப்படி? யபீஉ தீனஹு, தன்னுடைய ஈமானை விற்று விடுவான், தன்னுடைய தீனை விற்று விடுவான். எதற்காக விற்பான்? பிஅரதி மினத் துன்யா, உலகத்தினுடைய சில அற்பமான கிரயத்திற்காக, பொருள்களுக்காக, உலகத்தினுடைய ஒரு சில அற்பமான பொருள்களுக்காக இந்த உலகத்தினுடைய தன்னுடைய மார்க்கத்தையே விற்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நம்முடைய நாட்டிலே மாறி வரக்கூடிய சூழலிலே பார்க்கின்றோம். நம்முடைய நாட்டினுடைய சூழல் சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருகின்றன. எவர்களிடத்திலே ஈமான் இல்லையோ அல்லது வெறுமனே ஈமான் மட்டும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நன்மையான காரியங்களில் எவர்கள் முந்தி செல்லாமல் இருக்கின்றார்களோ, நன்மைகளை செய்யாமல் இருக்கின்றார்களோ, நல்ல அமல்களை செய்யாமல் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களை பார்க்கின்றோம். உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக தங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிடுகின்றார்கள். ஒரு சில இடங்களிலே அழைப்பு பணிக்காக நாம் செல்லும் பொழுது, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக செல்லும் பொழுது பார்க்கின்றோம், சில மக்கள் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு கால்நடைகள் வழங்கப்படுகின்றன, அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக உலகத்தினுடைய சில பொருளாதாரம் கொடுக்கப்படுகின்றது, அல்லது இன்னவிற ஆதாயம் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதற்காக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். சில இடங்களிலே கிராமத்தில் 10 குடும்பங்கள், 15 குடும்பங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வேறு மதங்களுக்கு சென்று விடுகின்றார்கள். காரணம் என்ன? எங்களுக்கு அங்கே பொருளாதாரம் கிடைக்கின்றது, வாழ்வாதாரம் கிடைக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எந்த அளவிற்கு உண்மையாகின்றது? யபியு தீனஹு லிஅரதின் மினத் துன்யா, பியாரதின் மினத் துன்யா, உலகத்தினுடைய அற்ப கிரயத்திற்காக, அற்ப பொருள்களுக்காக அவன் தன்னுடைய மார்க்கத்தை விற்றுவிடுவான், விற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் எடுத்துக்கொள்ள, என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் எந்த அளவிற்கு உண்மையாகின்றது? யபியு தீனஹு லிஅரதின் மினத் துன்யா, பியாரதின் மினத் துன்யா, உலகத்தினுடைய அற்ப கிரயத்திற்காக, அற்ப பொருள்களுக்காக அவன் தன்னுடைய மார்க்கத்தை விற்றுவிடுவான், விற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில இடங்களில் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக நம்முடைய பெண்களை எடுத்துக்கொண்டால், உலகத்தினுடைய அற்பமான சுகத்திற்காக, உலகத்திலே அல்லாவை நிராகரிக்கக்கூடிய அற்பமான மனிதனுக்காக தங்களுடைய மார்க்கத்தை விற்றுவிட்டு மார்க்கத்தை துறந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காரணம் என்ன? அவர்களிடத்திலே ஈமான் இல்லை. அப்படி ஈமான் இருந்தாலும் நல்ல அமல்கள் அவர்களிடத்திலே இல்லை. என்று நல்ல அமல் என்று எடுத்துக்கொண்டால், தொழுது விட்டால், நோன்பு வைத்து விட்டால், இன்னவிற ஒரு சில சடங்கிற்கான சில நல்ல அமல்களை செய்துவிட்டால் நாம் நல்ல அமல்களில் நிலைத்திருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், நல்ல அமல் என்பது காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை அவர்களிடத்திலே எல்லா செயல்களும் நல்ல செயல்களாகத்தான் இருக்கும். தூக்கத்திலே அவர்கள் விழித்தாலும் கூட, புரண்டு படுத்தாலும் கூட, நல்ல அமலை செய்யக்கூடியவர்களாக, அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களாக, துஆவை ஓதக்கூடியவர்களாகத்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல அமல் உடைய வாழ்க்கை என்று நம்மிடத்திலே இருக்கின்றதா? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நம்முடைய செயல்பாடுகள், தொழுகை அல்லாமல், இன்னவிற ஒரு சில அமல்கள் அல்லாமல், மற்ற நேரங்களிலே எப்படி நம்முடைய செயல்பாடு இருக்கின்றது? பிறரோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், பிறரிடத்திலே பேசக்கூடிய விதம், நாம் வேலை செய்யக்கூடிய இடத்திலே எந்த வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வேலையை அமானிதத்தோடு செய்யக்கூடிய விதம், இவை அனைத்திலும் எடுத்துக்கொண்டால் இவைகளில் நாம் நல்ல விதமாக நடந்து நன்மையான காரியத்தில் முந்துகின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக, நாம் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து காட்ட வேண்டும், நன்மையில் முந்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையான முஸ்லிமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் உண்மையான முஸ்லிமாக வாழவில்லை என்று சொன்னால் நன்மையில் முந்தக்கூடியவர்களாக ஆக முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமின் தன்னை எப்படி அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றான். வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நல்ல அமல்களை செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று தன்னை முன் உதாரணமாக காட்டுகின்றானோ அவனை விட சொல்லால் சிறந்தவன் யார்? இன்று நம்முடைய நிலை என்ன? இஸ்லாம் நல்ல மார்க்கம். ஒரு முஸ்லிம் அல்லாதவரிடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை பாருங்கள், அல்லாவின் தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய பொன்மொழிகளை பாருங்கள், என்னை பார்க்காதீர்கள். சொல்கின்றோமா இல்லையா? ஒரு முஸ்லிமை பார்க்காதீர்கள், என்னை பார்க்காதீர்கள், குர்ஆனை பாருங்கள், உங்களுக்கு இஸ்லாம் என்னவென்று விளங்கும். பிறகு எதற்கு நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம்? முஸ்லிம் என்று நம்மை நாம் சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? ஒருவன் இஸ்லாத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கையைத்தான் பார்ப்பான். ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கை நல்ல நடவடிக்கையாக, நன்மையான நடவடிக்கையாக இல்லை என்று சொன்னால் அவன் எப்படி இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள முடியும்? நிச்சயமாக விளங்கிக் கொள்ள மாட்டான். நாம் குர்ஆனை பாருங்கள், ஹதீஸை பாருங்கள், என்னை பார்க்காதீர்கள் என்று சொன்னால் முஸ்லிம் என்று சொல்வதற்கு தகுதி அற்றவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது தங்களை முன் உதாரணமாக காண்பித்தார்கள். தங்களை அவர்கள் முன் உதாரணமாக காண்பித்தார்கள். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். இதோ குர்ஆனுடைய அழைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வை அப்படி அமைத்திருக்கின்றேன். இதோ என்னுடைய தூதரின் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்லி தங்களை அவர்கள் முன் உதாரணமாக காண்பித்தார்கள். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். இதோ குர்ஆனுடைய அழைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வை அப்படி அமைத்திருக்கின்றேன். இதோ என்னுடைய தூதரின் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றேன் என்றால் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். இதையும் பாருங்கள், என்னையும் பாருங்கள், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை சஹாபாக்கள் எடுத்துரைத்தார்கள். அதனால்தான் அரை நூற்றாண்டிலே பாதி உலகத்திற்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சஹாபாக்கள் சேர்த்தார்கள். இன்று உலகத்தில் எங்குமே முஸ்லிம்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்கு சென்றாலும் பாங்கு சப்தம் கேட்கின்றது. எங்கு சென்றாலும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் தங்களுடைய பகுதியிலேயே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடிந்ததா? முடியவில்லை. காரணம் என்ன? நாம் நன்மையில் முந்தவும் இல்லை, நன்மையான காரியங்களை செய்யவும் இல்லை, நம்மை முன் உதாரணமாக காட்டவும் இல்லை. சரி, நாமே சரியில்லையே, அதற்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லாமல் விட்டுவிடலாமா என்று யோசித்தால் இதுவும் ஷைத்தான் நம்மை ஏமாற்றுவதற்கான வழிகளில் ஒன்று. நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நம்மை சார்ந்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வது நம் மீது கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு ஒரு கம்பெனியிலே நீங்கள் வேலை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மக்கள், உங்களோடு பழகக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்னுடைய கடமை என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணரவில்லை, அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக நிற்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்று எத்தனை மக்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உங்களோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைத்தீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். நன்மையில் முந்துவது என்றால் நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுமாறு பிற மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்வதும் மிகப்பெரிய நன்மை. இந்த நன்மையிலும் முந்த வேண்டும். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த நிமிடமே அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மையான காரியத்தில் தான் முந்திச் சென்றார்கள். அவர்களுக்கு தொழுகை கடமையாகுவதற்கு முன்பாக, ஜகாத் கடமையாகுவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த கடமையை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நன்மையிலே முந்திச் சென்றார்கள். அதற்காக தங்களுடைய வீட்டை விட்டு, தங்களுடைய ஊரை விட்டு, தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தயாராக இருந்தார்கள். இன்று அல்லாஹ்வினுடைய அருளை தேடி நாம் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றோம். எதற்காக? பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக நாம் ஆக்கிக் கொள்ளாமல், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக நாம் ஆக்கிக் கொள்ளாமல் இந்த நேரத்தில் எப்படி சஹாபாக்கள் வியாபாரம் செய்து பொருளாதாரத்தையும் தேடி அவர்களுடைய அடிப்படை நோக்கமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை தங்களுடைய வாழ்வின் அடிப்படை நோக்கமாக ஆக்கி வைத்திருந்தார்களோ அதுபோன்று உங்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது என்பது கஷ்டமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒருவன் என்று தெரியும். தெரியுமா இல்லையா? யாருக்கா சந்தேகம் இருக்கா இதுல? அல்லாஹ் ரெண்டு பேர் இருக்காங்க, மூணு பேர் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? ஒருவன் முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் ஒருவன் தான், என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் நம்பிக்கை வைத்து இருக்கின்றோம். அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்பக்கூடிய நாம் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதையும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்படியானால் இந்த விஷயத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். படைத்த இறைவன், உன்னையும் என்னையும் படைத்தவன் ஒருவன் தான், அந்த இறைவன் தான் அல்லாஹ், அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் நீயும் நானும் வணங்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கின்றது. அதேபோன்று நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்பதும் தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மட்டும் தூதர் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் தூதர். அப்படியானால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை, அவர்கள் உங்களுக்கும் தூதராக வந்தார் என்ற செய்தியை எடுத்துச் சொல்வது நம்மில் யாருக்குமே கஷ்டமான வேலை இல்லை. மூன்றாவது, இந்த உலகத்திலே வாழுகின்றோம், எல்லா மனிதர்களும் மரணிக்க வேண்டும். முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், அல்லது வேறு மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், அல்லது கடவுளே இல்லை என்று சொன்னாலும், எல்லா மக்களும் இறந்து விடுவோம். இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இதை நம்புகின்றோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா முஸ்லிம்களும் நம்புகின்றோம். இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் நாம் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியே சென்று விடுவோம். சந்தேகப்பட்டு இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் என்பதில் ஐயமில்லை. ஆக நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை எழுப்புவான் என்பதை அறிந்திருக்கக்கூடிய நாம் அவர்களிடத்திலும் உங்களையும் அந்த இறைவன் எழுப்புவான். இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் உங்களுக்கு இதற்கான வழியை காட்டுகின்றது. நானும் அப்படித்தான் என்னுடைய வாழ்வை அமைத்திருக்கின்றேன் என்று அவர்களுக்கு சொல்வதிலே என்ன சிரமம் இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மக்களுடைய பார்வையில் வேண்டுமானால் இன்று நாம் தாழ்ந்தவர்களாகவோ இழிவானவர்களாகவோ கருதப்படலாம். ஆனால் எப்பொழுதுமே ஒரு முஃமின் அல்லாஹ்வினுடைய பார்வையில் உயர்ந்தவன்தான். அல்லாஹ் குர்ஆனிலே வஅன்துமுல் அஅலௌன இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வே உயர்ந்தவர்கள் என்று சொன்ன பிறகு வேறு யார் நம்மை தாழ்ந்தவர்களாக சொன்னாலும் தாழ்ந்தவர்களாக ஆக மாட்டோம் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கும் பொழுது அந்த உயர்ந்தோனின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு நாம் எதற்காக தயங்க வேண்டும்? அந்த உயர்ந்தோனை நோக்கி செல்வதற்கு எதற்காக நாம் தயங்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை முஸ்லிம்களாக உயர்ந்தவர்களாக ஆக்கி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் ஆக்கி இருக்கின்றான் எனும் பொழுது அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்திலேயே நாம் மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளில் முன்னேறிக் கொண்டு சென்று நன்மைகளை செய்து கொண்டு அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தால் மறுமையில் அல்லாஹ் இதற்கு கூலி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, உலகத்திலே அல்லாஹ் நமக்கு செய்த இந்த நியமத்திற்கு ஈடாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு ஈடாக கூடதாக வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை செய்து அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் எனும் இந்த நியமத்திற்கு அது ஈடாக ஆகாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி இருக்கும் பொழுது நன்மையான காரியங்களை செய்யாமல், நல்ல விஷயங்களிலே முந்திக் கொள்ளாமல், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே நாம் அதிக கவனத்தை செலுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் இன்னும் எத்தனை காலம் இப்படியே நம்முடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் எத்தனை காலம் நம்முடைய வாழ்வை இப்படியே கழித்துக் கொண்டிருப்போம்? ஒரு முஃமினுடைய வாழ்வு என்பது உயர்ந்தரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலிருந்து நல்ல அமல்களை செய்வதிலிருந்து எல்லா விஷயங்களிலும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நீங்கள் குடும்பங்களை விட்டும் இங்கே இருக்கின்றீர்கள், ஒரு சிலர் குடும்பத்தோடும் இருக்கின்றீர்கள். ஊரிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை விட இங்கு சற்று அதிகமான நேரம் நமக்கு கிடைக்கும். ஊரில் இருந்தால் குடும்பம், குடும்பத்தை கவனிக்க வேண்டும், வேலை செய்வதோடு குடும்பத்தை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்ற ஏராளமான கமிட்மெண்ட்ஸுகள் நமக்கு இருக்கும். ஆனால் இங்கே கேம்பில் இருக்கின்றோமா, காலையில் வேலைக்கு சென்றோம், மாலையிலே திரும்பிவிட்டோம், டியூட்டி நேரம் முடிந்துவிட்டது, அதற்கடுத்து ஓய்வு நேரம். இந்த ஓய்வு நேரங்களிலே பெரும்பாலும் என்ன செய்கின்றோம், வீணான பேச்சுக்கள், அரட்டையடிப்பது அல்லது சினிமாக்களை பார்ப்பது. இப்பொழுதெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பாகவே நெட்டில் வந்து விடுகின்றது. பெரும்பாலும் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா திரைப்படங்களும் முதல் ஷோவிலேயே தன்னுடைய இடத்திலேயே அமர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இப்படித்தான் நம்முடைய நேரத்தை அதிகமாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற தீமைகளில் தான் நம்முடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு பதிலாக அந்த நேரத்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக இந்த நன்மையிலே நாம் முந்தி சென்றோம் என்றால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ஞானத்தை வழங்குவான், அல்லாஹ் எவ்வளவு இல்மை நமக்கு வழங்குவான், எவ்வளவு நன்மை கிடைக்கும், யோசித்து பாருங்கள். நாம் 3 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு காட்சியை பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்காது. ஆனால் குர்ஆனை ஓதினால், அதனை படித்தால், இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்களை ஹதீஸுக்களை படித்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கும். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வினுடைய பாதையில் இருக்கின்றோம். மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கின்றார்கள். இப்படி பல விதங்களிலே நமக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். உலகம் உலகம் என்று மரணிக்கும் வரை உலகத்தினுடைய மோகம் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த உலகத்தினுடைய மோகத்தை நாம் போக்கியவர்களாக, தூக்கி எறிந்தவர்களாக, உலகம் என்பது வாழக்கூடிய அளவிற்குத்தான் தேவை, மற்றபடி நமக்கு மறுமை வாழ்க்கைதான் குறிக்கோள் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால், மறுமை சிந்தனையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக சகோதரர்களே நன்மையில் நாம் முந்திக் கொள்வோம். நன்மையில் முந்திக் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக இருப்பார்கள். மறுமை சிந்தனை இதற்கு மிக மிக அவசியமான ஒன்று. நாளை குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குர்ஆனில் ஒவ்வொரு பக்கத்திலும் அல்லாஹ் மறுமை சிந்தனையை ஊட்டுகின்றான். குர்ஆனுடைய எந்த ஒரு பக்கமும் மறுமை சிந்தனை இல்லாமல் இருக்காது. அந்த அளவிற்கு மறுமை சிந்தனை அல்லாஹ் குர்ஆனிலே ஊட்டியிருக்கின்றான். இந்த மறுமை சிந்தனை தான் இன்று நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு மறுமையை பற்றி தெரியாது, ஆகவே அவருக்கு மறுமை சிந்தனை இல்லை. ஆனால் நமக்கு மறுமையை பற்றி தெரிந்திருந்தும் கூட மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்வதன் காரணமாகத்தான் நன்மையில் முந்திக் கொள்ளாமல் இருக்கின்றோம். ஆகவே நன்மையில் முந்த வேண்டும் என்று சொன்னால் மறுமையினுடைய சிந்தனையும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நன்மையில் முந்தக்கூடியவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள், இழிவடைய மாட்டார்கள். நன்மையில் முந்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வினுடைய நற்கிருபைகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கின்றான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வ யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்தின் பக்கம் அழைக்கின்றான். அல்லாஹ் உங்களை தாருசலாம் அமைதி இல்லமான சொருக்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். தான் நாடியவருக்கு நேரான பாதையிலே அவன் வழிக்க வழி நடத்துகின்றான். தான் நாடியவரை நேரான பாதையின் பக்கம் வழி நடத்துகின்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சொருக்கத்தின் பக்கம், தாருசலாமின் பக்கம், அமைதி இல்லத்தின் பக்கம் அழைக்கின்றான். இந்த அமைதி இல்ல அல்லாஹ்வினுடைய இந்த அழைப்பை ஏற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய இந்த அழைப்பை பிற மக்களுக்கும் கொடுத்து நன்மையான காரியங்களிலே நாம் முந்த வேண்டும். அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும். எவ்வளவு நல்ல அமல்களை செய்தாலும் அது மிக குறைந்ததுதான் என்பதை நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 4 நல்ல அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் பேர் உபகாரம் செய்துவிட்டதாக நாம் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட எண்ணம் வந்து விடக்கூடாது. எவ்வளவு நிறைய அமல்களை செய்தாலும் அது குறைவானதாகவே இருக்கும். ஆகவே நாம் குறைவான அமல்களைத்தான் செய்கின்றோம், அவைகளை தொடர்ச்சியாக செய்து நன்மையான காரியங்களிலே முந்தி செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நன்மையில் முந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, நன்மையான காரியங்களை அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே அமல் செய்து பிற மக்களையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد والسلام عليكم ورحمة الله.